சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம் வகுப்பு 36.
அதாவது நான் இதுக்கு முந்தி சொல்லுகிற ஓமைதான் திருப்பவும் சொல்கிறேன். புளியங்காயை எடுத்து உடைத்து பார்த்தால் ஒட்டப்பட்டு போய் நிற்கும். புளியங்காய் ஒட்டப்பட்டு போய் நிற்கும். அந்த கோதும் சதையும் ஒட்டி இருக்கும். பழுக்க 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 கோதுக்குள்ளேயே சதை இருக்கும். நான் அந்த சீவன்முத்தர்கள் பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒட்டாமல் நிற்கும். அதுபோலத்தான் இந்த வாக்கும் முதலிலே உடம்பையும் உயிரையும் ஒட்ட வைக்க பயன்பட்டது. பிறகு உடம்பிலிருந்து உயிர் கலர்வதற்கு அது தானாக ஒதுங்கிக் கொள்கிறது. அப்ப பாருங்கள், முதலிலே வாக்கு வெளிப்படுகிற பொழுது உயிருக்கு ஞானம் குறைவு. ஞானம் முதல வாக்கு ஒடுங்க வேண்டும். ஒடுங்கினால்தான் அது ஞானம். வாக்கு இருந்து ஒன்றிருந்தால் உலகியலோடு ஒட்டுகிறது என்று அர்த்தம். அப்ப பாருங்கள், இந்த மோனத்தையும் ஞானத்தையும் தொடர்பு படுத்தினதனுடைய உண்மை இதிலேதான் நமக்கு விளங்குகிறது. மோனம் வராவிட்டால் ஞானம் வராது. ஞானம் வந்துவிட்டால் மோனம் வந்தே ஆக வேண்டும். இது ரெண்டு நிலை. ஏனென்றால் வாக்கு ஒடுங்கினால் சப்தம் நின்றுவிடும். வாக்கு ஒடுங்குகிற பொழுது அதற்கு பிறகு பேச்சு இல்லை. பேச்சு இல்லாமல் இருந்தால் வாக்கு ஒடுங்கும். பேசிக்கொண்டே இருந்தோமானால் வாக்கு ஒடுங்காது. வாக்கு ஒடுங்காத வரைக்கும் உலகியல் பெற்றோடு தான் இருக்க வேண்டும். அதனால் ஞானியர்கள் வாக்கு ஒடுங்க 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 பேச்சற்று போனார்கள். அதனால்தான் மோனத்தை ஞான வரம்பு என்று சொல்லுகிற முறை வந்தது. சிவனுக்கு மூலாதாரத்திலே பழையபடி சப்தம் அடங்குகிறதோ அது சிவத்தை பற்றி அல்லது பதியினை பற்றி. அதுவரை பசுவாக்காக இருந்த அந்த வாக்கு பதிவாக்காக மாறிவிடும். இப்ப நாங்கள் பேசுகிற வாக்கெல்லாம் உயிரினுடைய சப்தம். அதுக்கு பெயர் பசுவாக்கு என்று பெயர். அது பழையபடி ஒடுங்கி 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 மூலாதாரத்துக்குள்ளே போய் பொருந்தின உடனே அது பழையபடி சிவத்தோடு கலந்து சிவவாக்காக மாறிவிடுகிறது. இது இந்த ரெண்டு வாக்குக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். ஒன்று பசுவாக்கு, அடுத்தது பதிவாக்கு. நாங்கள் பேசுவதெல்லாம் பசுவாக்கு. பதிவாக்குக்கு என்னவென்று கேட்டால் இறை சப்தமே புறப்படும். இறை சப்தம் ஏன் புறப்பட வேண்டும் என்றால் இறைவன் எல்லாரிடமும் அந்த பதிவாக்கை வெளிப்படுத்த மாட்டான். பெரும்பான்மையான ஞானிகள் அப்படியே ஒடுங்கி இறைவனோடு கலந்து அந்த இறை அனுபவம் எப்படி உலக வாக்காலே உலக அனுபவம் பெற்றார்களோ அதே போல வாக்காலே இறை அனுபவத்தை பெற்று முத்திநிலை அடைவார்கள். இறைவன் பெருங்கருணையாளன் என்றபடியால் ஒரு ஒரு சிலரிடம் அந்த சிவவாக்கை வெளிப்படுத்துவான். அது வரைக்கும் பசுவாக்காக வந்த அந்த வாக்கு பதிவாக்காக மாறின பிறகும் இந்த வழியாகவே வெளிவந்து நம்முடைய தூளவைகரை சூக்மவைகரை ஊடாக சிவவாக்கு புறப்படுகிறது என்கிறார். அப்படி சிவவாக்காலே புறப்பட்டவைதான் திருமுறைகள் எல்லாமே. அதுபோல நம்முடைய தத்துவ நூல்கள் எல்லாமே சிவவாக்குகள். நம்மை போல மனித வாக்குகள் அல்ல, மனித பேச்சுகள் அல்ல. இன்னமும் ஒரு சினிமா பாட்டில வருமே, இது மனித காதல் அல்ல என்று ஏதோ வர சொல்வார்களே, அந்த மாதிரி இவையெல்லாம் மனித வாக்குகள் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கே நாம் எல்லாருக்கும் சிவ வாக்கு பெற்றவர்களுக்கும் பேச வைப்பான்றா இல்லை. பின்னாலே நம்மை போன்ற இந்த பாதையிலே போக வேண்டும் என்று முயற்சிக்கிறவர்களுக்கு அடையாளம் பண்ணுவதற்காக நீ போகிற பாதை சரி என்று யார் சொல்லலாம் என்றால் அந்த பாதையில் போனவன் தான் சொல்ல வேண்டும். நான் ஒரு பாதையிலே புறப்படுகிறேன், இந்த பாதை சரி என்றால் அந்த பாதையிலே போன ஒருவன் நமக்கு உறுதிப்படுத்த வேண்டும். இந்த பாதை சரி, நீ போகலாம் என்று உறுதிப்படுத்த வேண்டும். என்ன கஷ்டம் என்றால் அந்த பாதையிலே போனவன் எல்லாம் வாக்கோடுங்கின காரணத்தினாலே பேச மாட்டான். தூக்கமையில போய் வாக்கோடுங்கி விட்ட காரணத்தினாலே பேச மாட்டான். அப்ப நமக்கு வழிகாட்ட ஆள் இல்லாமல் போய்விடும். வழிகாட்டமான ஆள் இல்லாமல் போய்விட்டால் விடையான பாதை சரியான பாதை எல்லா பாதையிலும் போக ஆரம்பித்து உயிர் நஷ்டப்படும். சாதாரண உயிர் நஷ்டப்படுவது வேறு. ஆன்மை பசி வந்து ஆன்மை விருப்பம் வந்து அதிலே தேட தொடங்கினவனுக்கு பாதை வழிகாட்டாவிட்டால் அது பிள்ளை. அதனாலே இறைவன் என்ன நினைக்கிறான், ஒரு சில ஆன்மாக்களிடம் வாக்கொடுங்கிய ஆன்மாக்களிடம் தன்னுடைய பதிவாக்கை வெளிப்படுத்துகிறான். நான் பல இடங்களில் சொல்வது உண்டு பாருங்கள், இந்த திருமுறை பாடல்கள் எல்லாம் கவிதையாக ஒன்றும் பெரிய வெட்டி முறித்த கவிதைகள் இல்லை. நீங்கள் போய் பாருங்க, நைந்ததரத்தனை அணைமுகத்தனை இந்திரிடமுறை கோணம் வீட்டனை நந்தி மகத்தனை ஞான கொடுத்தனை குந்தியில் வைத்தனை போற்றுகின்ற இதுல என்ன கவிதை இருக்கிறது? சும்மா நான் சொல்றது இப்ப வைரமுத்திடமோ அல்லது இன்றைய கவிஞர்கள் யாரிடமாவது கேட்டால் இதுல என்ன கவிதை இருக்குன்னு புறந்துள்ளுவார். இதெல்லாம் ஒரு கவிதையா? கவிதை நுட்பம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளையாருடைய வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு செயற்கை கவிதை என்றுதான் சொல்வார்கள். இதுல கவித்துவம் ஒன்றும் இல்லை என்பார். நீங்கள் திருமுறை பாடல்களை எடுத்து பார்த்தீர்களானால் அல்லது எந்த அருளாளர்கள் பாடலையும் பார்த்தால் பல விஷயங்கள் செய்தி சொல்வதாகத்தான் இருக்கும். வெறும் செய்தி பதிவுகள் தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், ரொம்ப நுட்பமான கவிதை பாடிய நம்முடைய இன்றைய சினிமா கவிஞர்களாகட்டும் அல்லது பிற்காலத்து கவிஞர்களாகட்டும் அவர்களுடைய கவிதை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு காணாமல் போயிருக்கிறது, இல்லை அந்த கவிதை. ஆனால் வெறும் வார்த்தை தொகுப்பாக இருக்கக்கூடிய இந்த கவிதைகள் எவ்வளவு காலத்துக்கு பிறகும் இன்றைக்கும் நிற்கின்றன. அதை நீங்க கவனித்து பார்த்தால் தெரியும். இந்த திருமுறைகள் எல்லாம் பெரிய நுட்பமான கவிதை ஒன்றுமில்லை, சினிமாவில் ஒரு பெரும்பாடு இல்லை, சினிமா பாட்டாக கொண்டு வரவில்லை, பெரிய பாடகன் பாடவில்லை, இளையராஜா இசையமைக்கவில்லை, ஆனால் பாட்டு நிற்கிறது. இவ்வளவு முயற்சியும் செய்த நல்ல குரலிலே ஒருத்தன் பாட நல்ல இசையமைப்பாளர் இசையமைக்க நல்ல கவாத்தியங்கள் வாசிக்க நின்ற பாடல்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலத்திலே சேர்த்து போய்விடுகின்றன. என்ன காரணம் என்றால் நாங்கள் பின்னாலே சொல்லுகிற இந்த பாடல்கள் எல்லாம் வெறும் பசுவாக்குகள், அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நிற்கும். முன்னே சொன்ன இந்த பாடல்கள் எல்லாம் பதிவாக்கு, இறைவனுடைய சத்தம், அந்த சத்தம் என்றபடியால் தான் அவையெல்லாம் காலம் கடந்து நிற்கின்றன என்று சொல்கிறார். அதுல இன்னொரு நுட்பம் இருக்கிறது. அதை ஏன் நாங்கள் ஓத வேண்டும், திருமுறைகளை ஏன் ஓத வேண்டும் அல்லது நம்முடைய அருட்பாடல்களை ஏன் ஓத வேண்டும் என்று கேட்டால், பதிவாக்கினுடைய சத்தம் தான் அந்த ஓசைகள். அந்த ஓசையோடு பொருந்த 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 நமக்கும் அந்த தன்மை வந்துவிடும். அந்த இப்ப பாருங்க, ஒரு சுருதி பாடுகிறவன் சுருதியை போட்டுவிட்டு அந்த சுருதியோடு சேர அந்த சுருதித்தன்மை அவனுடைய குரலுக்கும் வருவது போல, பதிவாக்கை நாம் ஓதிக்கொண்டே இருந்தால், திருமுறைகளை ஓதச் சொல்லி சொல்வதற்கு காரணம் அதுதான், ஓதிக்கொண்டே இருந்தால் அது பதிவாக்கு, பசுவாக்கல்ல, ஞானசம்பந்தருடைய வாக்கு அவருடைய வாக்கல்ல, பதிவாக்கு. அதனோடு நாம் பொருந்தி ஓத ஓத என்னாகும் என்று கேட்டால் அந்த பதித்தன்மை நமக்கும் வந்துவிடும், சிவத்தன்மை நமக்கும் வந்துவிடும். அதனால்தான் இந்த பாடல்களை பாடுகிற முறை வந்தது. ஆகவே ஒருவனுடைய கடமை, இந்த உடல் நாங்க அது எல்லாவற்றிலும் நம்ம சமயத்திலே சொல்றோம், உடம்பு பெற்றது எதற்காக என்றால் இந்த உடம்பு பொய், பஞ்சபூதங்களாகிய பொய்யாலே ஆக்கப்பட்ட உடம்பு. ஆனால் அதுக்கு தமிழிலே மெய் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், பொய்யுக்கு மெய் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஏன் வைத்தார்கள் என்றால் இந்த பொய்யை கொண்டு மெய்யை காணலாம், பொய்யாகிய இந்த உடம்பை கொண்டு மெய்யாகிய இறைவனை காணலாம் என்றபடியால் தான் அதற்கு மெய் என்று பெயர் வைத்தார்கள். அதுபோல இந்த வாக்கிலும் இந்த அடிப்படை இல்லாத வெறும் இந்த உலகியல் நோக்கி நம்மை நகர்த்துகிற வாய்ப்பை வாக்கை வைத்துக்கொண்டு அனுபவப்பட்டு அது ஒடுக்க 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 ஒடுங்க 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 ஒரு எல்லையிலே அது சிவத்தை போய் தொடரும். அதனாலேதான் மௌனம் என்கின்ற ஒன்றுக்கு நம் பெரியவர்கள் சமயத்திலே மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார். மிகப்பெரிய முக்கிய ஞானிகள் எல்லாருமே மௌனத்தை பேணினார். மௌனம்தான் அவர்களுடைய அடையாளமாக இருந்தது. பேச விரும்ப மாட்டார்கள். பெரிய ஞானியர்களுக்கு பேச்சு விருப்பம் என்பதே இல்லாமலே போய்விடும். அதனாலதான் ஞானியர்கள் நம்மை விட்டு தூர போய் ஒளிந்து வாழ்வதும் காட்டுக்குள்ளே வாழ்வதற்கும் காரணம் என்றால் நாம் பேச வைத்துக் கொண்டே இருப்போம். ஒருவன் ஞானி என்று தெரிந்துவிட்டால் அவனிடம் போய் சாத்திரம் கேட்க தொடங்கி விடுவோம். இதுதான் நம்முடைய வேலை. நம்முடைய பெரிய ஞானியர்கள் எல்லாம் இதிலிருந்து ஒரு எங்கள் யாழ்ப்பாணத்திலே யோக சுவாமி என்று ஒருவர் இருந்தார். அவர் பேசவே மாட்டாராம், யாராவது அவர்கிட்ட பேச வருவார் என்றால் கெட்ட வார்த்தைகள் பேசி துரத்தி விடுவார் என்றால் இவர்கள் வந்தால் பேச வைத்து இந்த உலகத்திலே தம்மை இழுத்து கொண்டு வந்து விடுவார்கள் என்ற அச்சம் இருந்தது. ஆகவே இந்த மௌனம் என்பதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வாக்கு ஒடுக்கத்தினுடைய ஒரு எல்லைதான் மௌனம். அந்த மௌனம் வந்தவர்களாகிய ஞானிகளுக்குத்தான் ஆனந்த நடனம் என்பது தரிசனமாகும் என்பதால் தான் இந்த பாடலிலே அவர்களுடைய தகுதி சொல்லி அதற்கு பிறகு ஆனந்த நடனத்தினுடைய தகுதியை சொல்கிறார் என்று நாம் கொள்ள வேண்டும். இதை நான் இதை இது கொஞ்சம் வலிந்து விரிவான விஷயம் சொல்லியிருக்கிறேன் என்றால் இது ஒரு அறிமுகம், உங்களுக்கு வாக்கு பற்றிய ஒரு அறிமுகம். அடுத்தடுத்த நிலையிலே நூல்களுக்குள்ளே போகிற பொழுது வாக்கு பற்றி மிக விரிவாக சொல்ல போகிறார்கள். ஒரு ஒரு இப்ப நாங்கள் எப்படி திருக்குறள் வகுப்பிலே தத்துவம் படித்தது என்பது இன்றைக்கு எப்படி ஒரு அத்திவாரமாக பலன் செய்கிறதோ அது போல இது பலன் செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அதோடு பொருத்தமாகவும் தான் சொல்கிறேன் என்றால், ஆனந்த நடனம் மௌனம் பெற்ற ஞானியர்களுக்குத்தான் தெரிகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறபடியால் அதை சொல்கிறேன். இனி நாங்கள் அந்த இடத்திலே இருந்து படிப்போம்.
பதவுரை மோன அந்தம் மோனம் ஆகிய முடிநிலையில் நிற்கும் மாமுனிவர் உயர்ந்த ஞானிகள் மும்மலத்தை மும்மல வாசனையை மோசித்து அறவே நீக்கி தான் யான் என்னும் செருக்கு அந்தமான இடத்து அழிந்து முடிந்து போன நிலையில் தங்கியிடும் விளங்கித் தோன்றுகிற ஆனந்தம் சிவானந்தம் ஆகிய அமுதத்தை மொண்டு அருந்த கண்களால் மொண்டு அருந்துதற் பொருட்டு நின்று ஆடல் திருச்சிற்றம்பலத்துள் காட்சி புலனாகும்படி நின்று ஆடுதலே காணும் அருள்மூர்த்தியாக் கொண்ட தன் திருவருளையே காணும் வடிவமாக கொண்டு விளங்கும் திரு அம்பலத்தான் கூத்து நடராசப் பெருமான் இயற்றும் திருக்கூத்தாகும். பொழிப்புரை மோனம் ஆகிய முடிநிலையில் நிற்கும் சிறந்த முனிவர்கள் மும்மல வாசனையை முற்றிலும் நீக்கி தற்போதம் மற்ற நிலையில் விளங்கித் தோன்றும் பேரின்பமாகிய அமுதத்தை கண்களாலும் மொண்டு அருந்தும்படியாக இறைவன் வெளியே திருச்சிற்றம்பலத்துள் புலப்பட நின்று ஆடுகின்றான். விளக்கம்
அந்த பகுதியை
மோனம் ஆகிய முடிநிலையில் நிற்கும் சிறந்த முனிவர்கள் மும்மல வாசனையை முற்றிலும்
இப்ப இந்த வார்த்தைக்கு இப்ப நீங்க விளக்கம் பண்ணிக் கொள்வீர்கள். மோனமான முடிநிலைக்கும் சிறந்த முனிவர்கள் என்றால் வாக்கு ஒடுங்கிய நிலையிலே சூக்கும வாக்காக போய் நிற்கிற நிலையிலே நிற்கிற முனிவர்கள்
மும்மல வாசனையை முற்றிலும் நீக்கி
உலகம் சார்ந்து இயங்கும் வரைக்கும் தான் மும்மல வாசனை. இப்பொழுது உயிர் தன்னுடைய பாட்டிலே தனித்து இயங்க ஆரம்பித்து விட்டது. ஆகவே அந்த மும்மல வாசனை குறைந்து போய்விடும்.
தற்போதம் அற்ற நிலையில்
போதம் என்பது சுய அறிவு. ஆன்மாவுக்கு உலகியல் பட்டு நிற்கிற வரைக்கும் உலகியல் அறிவு, அதற்கு பிறகு இறைவயப்பட்டு விட்டால் அதுக்கு தற்போதம் நீங்கி இறை அறிவே அதனுடைய அறிவாக மாறிவிடும். அதை சொல்லுகிறார்.
தற்போதம் மற்ற நிலையில் விளங்கி தோன்றும் பேரின்பமாகிய அமுதத்தை கண்களாலும் மொண்டு அருந்தும்படியாக இறைவன் வெளியே திருச்சிற்றம்பலத்துள் புலப்பட நின்று ஆடுகிறான்.
உள்ளே அவர்கள் அந்த காட்சியை கண்டு அனுபவிப்பார்கள். தற்போதம் அற்றுவிட்ட பிறகு அவருடைய உயிருக்குள்ளே அந்த நடனம் நிகழும். அந்த நடனத்தை அவர்கள் வெளியிலும் காண வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் நடனம் ஆடுவாராம். வெளியில் வெளித்தோற்றமாக அவர்களுக்கு அது உள்ளேயும் தெரிந்து எங்களுக்கு வெளித்தோற்றம் மட்டும் தெரியும், உள்நடனம் தெரியாது. அவர்கள் உள்ளே கண்டதை வெளியிலேயும் கண்டு கண்களாலும் ஒன்று அதை அனுபவிப்பார்கள். அதைத்தான் ஆனந்த நடனம் என்கிறார்.
விளக்கம் புலியை நாவில் இட்டு சோயாவிடினும் அதனை பார்த்த போதே பார்த்தவர்களுக்கு நாவில் நீர் ஊறும். அதுபோல கூத்த பெருமானது ஆனந்த கூத்தினை கண்டவர்க்கு உள்ளத்தில் பேரின்பம் ஊற்றெடுக்கும்.
கண்டவர்க்கு என்றால் கண்ட ஞானியர்க்கு என்று பொருள் கொள்ள வேண்டும். கண்ட எல்லாருக்கும் அது உண்டாக போவதில்லை. அந்த மோன நிலை அடைந்தவர்களாகிய ஞானியர்களுக்கு அதை கண்ட உடனே இன்பம் ஊற்றெடுக்கும். அதுக்கு நல்ல ஓமை சொன்னார். புளியம்பழத்தை சாப்பிட வேண்டும் என்பது இல்லை, அதை பார்த்த உடனேயே அதனுடைய நம்முடைய வாயிலே அந்த ஊறுவது போல. அதுக்கு என்னுடைய குருநாதர் ராமாயணம் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், சீதைக்கு அணிகலனை அணிகிற பொழுது அந்த அணிகலனை அணிகிறது என்று சொல்லவே சீதையினுடைய உடம்பு சிவந்து போகுமா. ஐயோ ஒரு பாடலை சொல்லி சொல்லுவார். அதுக்கு சொல்லுகிற அவர் ஓமை சொல்லுகிற பொழுது வீட்டிலே அந்த காலத்திலே பேதி மருந்து குடிப்பதற்காக விளக்கெண்ணை பறக்குவார்கள் பிள்ளைகளுக்கு. அந்த வீட்டிலே இருக்கிற பாட்டி எல்லா பசங்களும் வாங்கடா இன்றைக்கு விளக்கெண்ணெய் என்று சொன்ன உடனேயே அந்த பிள்ளைகளுடைய முகமெல்லாம் விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி ஆகிடுமா. குடித்திருக்க மாட்டார்களா, அந்த சொன்ன உடனே அந்த முகம் ஆறுவது போல என்று அவர் அதை விளக்கம். அது மாதிரிதான் சீதைக்கும் சனிகரனை பூட்ட போகிறது என்ற உடனே அவளுடைய உடம்பு அதை அந்த பாரன்மனின் சிவக்குமா. அதுபோலதான் இவரும் சொல்லுகிறார், புளியம்பழத்தை பார்த்த உடனே வாயச்சில் ஊறுவது போல. அதுக்காக அந்த காலத்தில விளையாட்டாக ஒன்று சொல்லுவார்கள், இது சும்மா புறம் பேசுகிறேன், ஒரு நாதசுர வித்வானுடைய கச்சேரியை குழப்புறதா இருந்தால் அவருக்கு முன்னாலே போய் உட்கார்ந்திருந்து புளியம்பழம் சாப்பிட்டா அவர் கச்சேரியா அவுட்டுப்பார். நல்ல நாதசுர வித்வான் வாசிக்கிற பொழுது அவர்கள் அந்த ஊதுகிற அந்த ஓலை நறுக்கி இருக்கிறதே அதை வைத்துதான் நாதசுரம் ஊதுவார்கள். அது ஊறுவதா இருந்தால் அது அதிகம் நனையாமல் இருக்க வேண்டும், அப்பதான் அது சப்தம் வருது. கச்சேரியை குழப்ப நினைக்கிறவன் முன்னாலே போயிருந்து புளியங்காய் சாப்பிட்டால் காய் ஊற கொஞ்ச நேரத்திலே அது இது போய் அவருடைய வாசிப்பு நின்று போய்விடும் என்று விளையாட்டாக சொல்வார்கள். அது இதற்கு இந்த ஓமைக்கு சொல்லுகிறேன், அந்த வாய் புளியம்பழத்தை கண்ட உடனேயே வாய் உறுவது இயல்பு, அதுபோல ஞானியர்களுக்கு சிவனை கண்டவுடன் சிவனிடத்தை கண்டவுடனே ஆனந்தம் பெருகும் என்கிறார்.
பக்குவம் இல்லாதார் நிலை, நாமும் அக்கூத்தினை காணத்தானே செய்கிறோம், நமக்கு அத்தகைய இன்பம் தோன்றவில்லையே, அது ஏன் என வினவலாம். இதற்கு பின்வருமாறு விடை கூறலாம்.
ஒரு உண்மையான மாணவன் கேட்கிறான், உண்மையான மாணவன் கேட்கிறான், நாங்களும் இதைத்தானே பார்க்கிறோம். பொய்யான மாணவன் சொல்வார் என்றால் இப்ப இதை படிச்சுட்டு ஆமா ஆமா நமக்கும் உள்ளம் உருகிறது என்று பொய் பேச ஆரம்பித்து விடுவார்கள். மக்கு அது ஒரு சிலாரூபம் அவ்வளவுதான், அதுல ஒன்றும் ஆன்மாவில ஆனந்தம் பொங்குறதாக இல்லை. அதை ஒத்துக்கொண்டு பேசுகிறார், நமக்கேன் அது அப்படி வரவில்லை, அவனுக்கு வருகிறது என்றால் நமக்கும் வருத்தனை வேண்டும், ஏன் வரவில்லை என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார்.
இதற்கு பின்வருமாறு விடை தரலாம். பருவம் வாயாத சிறு பெண் ஒரு ஆடவனை காணுங்கால் அக்காட்சி அவளுக்கு இன்பத்தை செய்யாது. அதே பெண் பருவமுற்று காதலில் கவிழ்ந்த போது தன் தலைவனை அவன் நோக்காத நேரத்தில் தான் நோக்கி தன்னுள் இன்புறுகிறார். அக்காட்சி அவளுக்கு மகிழ்ச்சியை செய்கிறது. பருவம் அமையாத சிறு பெண்ணின் நிலையில் நாம் இருக்கிறோம். இறை இன்பத்திற்கு உரிய தகுதியும் அதன் மேல் வேட்கையும் இன்றி இருக்கிறோம். இறை இன்பத்திற்கு உரியர் அல்லாருக்கு பொன்னம்பல காட்சி எவ்வாறு இன்பம் செய்யும்?
ஒரு ஓமை எடுத்து அந்த அந்த விவரத்துக்கு சொல்லுகிறார். நம்முடைய சமயத்திலே இது ஒரு பெரிய ஆச்சரியம். சிற்றின்பம் என்பது உலகியல் பெற்று என்று அதை விடுவிடு என்று சொல்வார்கள். சிற்றின்பம் என்பது அது எல்லா காமத்தையே நாங்கள் சிற்றின்பம் என்று சொன்னாலே சொல்ல தொடங்கி விட்டோம். அது என்றால் அதுதான் சிற்றின்பங்களுக்குள்ளே அதி உயர்ந்தது. அதை நான் முன்பும் பேசியிருக்கிறேன். அது ஐம்புலனாலும் ஒரே நேரத்திலே அனுபவிக்கப்படுகிற இன்பம் என்றபடியால் சிற்றின்பம் என்பது எல்லா இப்ப நான் லட்டு சாப்பிடுகிறேன் சிற்றின்பம், படுத்திருக்கிறேன் மெத்தையிலே சிற்றின்பம், காமத்தை சிற்றின்பம் என்று சொல்வது ஐம்புலனும் ஒரே நேரத்திலே அனுபவிக்கிறபடியால் காமத்தை சிற்றின்பம் என்று சொல்வார்கள். அதுதான் உலகத்திலே ரொம்ப கடும் பெற்றதிலே உண்டாக்கும். காமத்திலே ஈடுபட்டவன் வெளியிலே வருவது ரொம்ப கஷ்டம். இதுல என்ன சுவை என்றால், இந்த காமந்தான் நம்முடைய பேரின்பத்திற்கு தடை என்று சொன்னவர்கள் பேரின்பத்தை விளங்கப்படுத்துகிற பொழுதெல்லாம் சிற்றின்பத்தை வைத்துத்தான் விளங்கப்படுத்துவார்கள். பேரின்பத்துக்கு சிற்றின்பம் தடை என்றால் சிற்றின்பத்தை பற்றி பேசவே கூடாது என்று அல்லவா சொல்ல வேண்டும். நாங்கள் என்றால் அப்படித்தான் உடனே சொல்லுவோம், சிற்றின்பத்தை பற்றி பேசாதே என்று நாம் ஏதோ நம்முடைய சுத்தம் காட்டுவோம். சைவ பெரியவர்கள் தான் என்ன செய்தார்கள், பேரின்பத்தை விளங்கப்படுத்துகிற இடத்துல எல்லாம் சிற்றின்பத்தை சொன்னார். திருவந்தியார் என்று இன்னொரு நூல் இருக்கிறது, அது திருவந்தியார் என்பது சித்தாந்த நூலிலே ஒரு நூல், திருவாசகத்திலே ஒரு பகுதி திருவந்தியார் என்று இருக்கிறது. அந்த திருவந்தியாதவி சொல்லவில்லை, இதிலே ஒரு திருவந்தியா இருக்கிறது. இந்த திருவந்தியாதைகளை அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம், அங்கே முற்ற வரும் பரிசு உந்தி வர முளையாது மாயை என்று உந்தி வர. பேரின்பத்திற்கு விளக்கம் சிற்றின்பை வைத்துதான் சொல்லணும். சிற்றின்பத்தை நீங்கள் ஓமைக்கு எடுக்காவிட்டால் பேரின்பத்தை விளங்கப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் ரெண்டும் தொடர்புடையது. அந்த இன்பம் என்ற சொல்லி அந்த சிற்று பெருது சிறுது பெருது என்று சொல்லி எடுத்துவிட்டால் ரெண்டும் இன்பம், ஐம்புடனாலும் அனுபவிக்கப்படுகிற இன்பம். ஆகவே சிற்றின்பத்தை கொண்டுதான் பேரின்பத்தை விளங்கப்படுத்த முடியும். அதை நல்லபடி ஒரு உவமையிலே இந்த இடத்திலே கொண்டு வந்து பொருந்துகிறார். நமக்கு இந்த சிவநடனம் பெரிய ஆனந்தத்தை தரவில்லை. ஞானியர்களுக்கு மௌன எல்லை கடந்தவர்கள் நாதான மௌன எல்லைக்கு போனவர்களாகிய ஞானியர்களுக்கு அது பெரிய ஆனந்தத்தை தருகிறது என்றால் பார்த்த பொருள் ஒன்றுதானே, ஏன் அவர்களுக்கு இன்பம் தரவில்லை, அவர்களுக்கு தருகிறது நமக்கு தரவில்லை என்பதற்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். ஒரு பையனை ஒரு சின்ன 5 வயது பிள்ளை அல்லது 6 வயது பிள்ளை பார்க்கிறார், அவர்களுக்கு எந்த உணர்ச்சியும் தரவில்லை. இதே 18 வயது பருவமங்கையாக ஆகிவிட்ட பிறகு அவளுக்கு அவனை காணுகிற பொழுது என்னென்னமோ எல்லாம் தோன்றி மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்போ பார்த்த வயது மாற அந்த அனுபவம் மாறுகிறது. அது இயற்கை தானே, ஒரு குறிப்பிட்ட பருவத்திலே அதுக்கு ஏற்ற உணர்ச்சிகள் வரும். அதுபோல இறை நடனத்தை பார்க்கிற ஆன்ம அனுபவம் மாற அது ஆனந்தத்தை தூக்குவதாகவும் அது ஆனந்தத்தை தராததாகவும் அமைகிறது என்பதை அந்த அனுபவத்தை வைத்து விளக்கப்படுத்துகிறார். அப்படி
ஆளுடைய பிள்ளையாரது அனுபவ நிலை. ஆளுடைய பிள்ளையார் மெய்ஞானமேயான திருவம்பலத்தினையும் ஆனந்த நடனத்தினையும் கண்டு கும்பிட்டு கழித்தார். கண்களினின்றும் ஆனந்த கண்ணீர் பொழிந்தார். ஆனந்த நடனமாகிய திருவமுதை கண்களால் உண்டருளினார். உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை ஒழிவின்றி உருவின் கண் அணையும் ஐம்பொறிகள் அளவினும் எளிவர அருளினை என போற்றினார். ஆளுடைய பிள்ளையாரது இந்த அனுபவ நிலையை இங்கே பொருந்த வைத்து நோக்க வேண்டும்.
அதாவது சிவனத்தை கண்ட சம்பந்தருடைய ஒரு ஒரு பாடலை சொல்லி அவர் அந்த அனுபவத்தை சொல்கிறார். எல்லாருமே அந்த அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். முத்தி பெற்ற எல்லாருக்குமே அந்த சிவனடன் அந்த ஆனந்தத்தை அவர்கள் பல பகுதி பதிகங்களிலே பதிவாக்கி இருக்கிறார்கள். இப்ப நமக்கு என்ன தெரிகிறது என்றால், மோன நிலை அடைந்த இந்த உலக மலங்களிலே இருந்து விடுபட்ட பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு இறை நடனம் ஆனந்த ரூபமாக தெரிகிறது. உள்ளே தெரிகிற அந்த ஆனந்தம் புறத்திலேயும் தெரிந்து அவர்கள் தம்மை மறந்து மயங்கி அந்த அனுபவம் பெறுகிறார்கள். இதுதான் ஆனந்த நடத்தின் ஊடாக அவர்கள் சொல்ல வந்த செய்தி. இன்னும் பல பகுதி இருக்கிறதா?
இல்லைங்க, இதோட முடிஞ்சிச்சு. இந்த பாட்டு 37 முடிஞ்சிச்சுங்க. இதுக்கப்புறம் தொழுவார் பெறும் பயன் அடுத்த பாட்டு.
சரி, பயணிகள் தொடங்குகிறார், சாதனம் முடிந்து பயன் தொடங்குகிறார். நாளை அதை படிப்போம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.